சரி பண்ணுங்க.
எனது தோற்றம் செயல்கள் இவற்றின் உன்னதமான தெய்வீக தன்மையை எவனொருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்டது மீண்டும் இந்த பௌதிக உலகில் நிறைவேறுப்பதில்லை அர்ஜுனா. அவன் எனது நித்திய உலகை அடைகின்றான். கருதுரை ஆறாவது பதத்தியில் உன்னத பரம பதத்தில் இறைவன் இறங்கி வருவது பற்றி ஏற்கனவே விளக்கப்பட்டது. பரமபுருஷனின் தோற்றம் பற்றிய உண்மை அறிந்தவன் ஜடத்தில் இருந்து ஏற்கனவே விடுதலை பெற்று விடுவதால் தற்போதைய பௌதிக உடலை நீக்க உடனே இறைவன் ஆட்சிக்கு திருப்பி விடுகின்றான். ஜடக்காட்டிலிருந்தும் ஆத்மாவின் இத்தல் விடுதலை எளிதானது அல்ல. அருவவாயிலும் யோகியலும் பற்பல பிறைகளுக்கும் தர்மங்களுக்கும் பிறையே விடுதலை பெறுகின்றன. இறைவனை பிரம்மஜோதியில் கலப்பது என்னும் முக்தியும் அபூர்ணமானது. ஏனெனில் மீண்டும் உலகிற்கு திரும்பவும் ஆபத்து அவர்களுக்கு உண்டு. ஆனால் பக்தரோ இறைவனை உடல் செயலியை தெய்வீக என்று அறிவதாலேயே இவ்வுடலை நீத்தவன் இறைவனும் பரமபதத்தை அடைந்து மீண்டும் பௌதியோடு திரும்ப ஆபத்திலிருந்து விடுதலை கொள்கின்றன. பிரம்மசமுதேவி கடவுளுக்கு எண்ணற்ற பற்பல உருவங்களும் அவதாரங்களும் இருப்பது பற்றி விளக்கப்பட்டுள்ளது. அத்வைதம் அச்சுதம் அநாதி அனந்த உருவம் இறைவனை பற்பல உன்னத உருவங்கள் இருப்பினும் அவர்கள் எல்லோரும் ஒரே ஒரு முழுமனாக கடவுளே ஆவார். ஏற்றுக்கல்வி அறிஞருக்கும் வழக்கு தத்துவ ஞானிகளுக்கும் இது அறிவு கட்டதாக இருந்ததாகவும் இந்த உண்மையை ஒரு உறுதியாக அறிய வேண்டும். வேதத்தில் கூறியுள்ளபடி ஏகோ தேவோ நித்திய லீலான ரத்தோ பக்த வியாபி கிருதியா தந்திர ஆத்மா. ஒரே முழுமுத கடவுள் தனது கலங்கமற்ற பக்தர்களுடன் உறவு ஒன்று பற்பல உன்னத ரூபங்களில் நித்தியமாக இயற்கின்றார். இந்த வேதக்கட்டை மீது இந்த பதத்தில் பகவானே உறுதி செய்கின்றார். இவ்வுண்மையை வேதங்களின் அர்த்தாட்சி பலத்திலும் பகவானின் கூட்டிலும் இருந்து அறிந்து ஏற்பவன் தத்துவ கற்பனைகளில் தகுமையை காலத்தில் வீணாக்கிறவன் விடுதலை மிக பக்குவமான உயர்நிலையை அடைகின்றான். இவ்வுண்மை நம்பிக்கையுடன் ஏற்பதாலேயே ஒன்று சந்தேகமின்றி விடுதலை அடைகிறான். தத்துவமசியின் வேதக்கருத்து விஷயத்தில் உண்மையாகின்றது. பகவானிடம் பிரம்மனும் முழுமத கடவுளும் நீரே என்று கூறி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை உணர்ந்தறிபவன் நித்தியமாக உடலே வருவான் என்பது நிச்சயமே. எனவே இறைவனின் உன்னத அறிவில் அவனது கூறுதல் நிச்சயமே. வேறு விதமாக கூறினால் கடவுளின் இத்தகு உண்மை பக்தர் பரிபக்கம் அடைகிறார் என்பது பின்வரும் வேத வாக்கியத்தால் உறுதிப்படுத்தப்படுகின்றது. தம் ஏவ வெதிப்பா விருத்தி மேறி நான்ய பந்தா வித்தியதே அயனாய. முழுமத கடவுளான பகவானை பற்றி அறிவதாலேயே பிறப்பிறப்பில் இந்த உடலில் என்னும் பக்குவ நிலையை ஒருவன் அடைய முடியும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை முழுமத கடவுளாக அறியாதவர் அறியாமை உணர்வாதரால் உணர்வாததால் இதை தவிர வேறு வழியும் இல்லை. பகவத்கீதை மனம்போடபடி வலிப்பதால் மேம்பாட்டிலே வெளியிருந்து நட்புவது போல அறியாமையில் உணர்வோன் விடுதலை பெறுவதில்லை. பௌதிய உலகில் தகுந்த தத்துவவாதிகள் மிக முக்கியமான பதவிகளை பெற்றிருந்தாலும் கூட விடுதலைக்கு தகுதியுள்ளவராக வேண்டும் என்பதில்லை. இறைவனை புதிய பக்தரின் அகார்ண தன்மைக்காக இத்தகு கர்வமிகு ஏற்கனவே காத்திருக்க வேண்டியவரே. எனவே நம்பிக்கையுடனும் அறிவுடனும் ஒருவர் கிருஷ்ண உணர்வு உற்பத்தி செய்து விதமாக பக்குவம் அடைய வேண்டும். வழிபடுத்தி சொன்ன எனது தோற்றம் செயல்கள் இவற்றின் உன்னதமான தெய்வீக தன்மையை எவனொருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடல் இருக்கவேன் மீண்டும் இப்பௌதிய உலகில் பிறப்பெடுப்பதில்லை.
ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம.
ஜென்மம்னா அவரோட பிறப்பது, கர்மம்னா செயல், ரெண்டு திவ்யமானது. இது ரெண்டு திவ்யம்னா ஆன்மீகமானது. இது யாரு தெரிஞ்சுக்கிட்ட யோகேதி தத்துவராக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தெட்டுவாதேவன் புனர்ஜென்ம வேதத்தை விட்டப்படும் மறுபடியும் கிடையாது சொல்றாரு. நம்ம எல்லாருக்கும் புரியுது இந்த ஸ்லோகம். அப்ப இதுல என்ன விசேஷம், பகவான் வந்து யாருக்கு வந்து பகவானோட பிறப்பும் சேலும் புன்னலமானது ஆன்மீகமானதுன்னு யாருக்கு புரியுதோ அவங்களுக்கே மறுபிறப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா நமக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அதுக்கானத்தினாடி பகவானோட செயல்களை வந்து நம்ம சாதாரணமா எடுக்கிறோம். இதை வந்து பல ஆச்சாரியர்கள் பல இடங்களில் எடுத்து சொல்லியிருக்காங்க. ராம அவதாரம் பகவானோட அவதாரங்களும் முக்கியமானது. இன்னைக்கு ராம அவதாரத்துல வந்து ரொம்ப விசேஷமான செயல்கள்லாம் இருக்கு. கிருஷ்ண அவதாரம் உச்சம், குழப்பத்துல உச்சம் அவரோட செயல்கள். ராம அவதாரங்கள் பாதியாக இருக்கும். அதுல என்ன விசேஷன்றது வந்து பகவானோட அவதாரத்துல வந்து ரொம்ப விசேஷமான செயல்கள்லாம் இருக்கிற பத்தி தற்செயலா ஒரு பக்தர் வந்து அவர் வந்து ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவர் ஒரு மீட்டிங்ல பேசல இதை பத்தி அவங்க பேசினார். இந்த மாதிரி எனக்கு வந்து ஒருத்தர் இந்த ரெண்டு ஸ்லோகத்துலையும் எக்ஸ்பிளைன் பண்ணாரு, மற்றபடி பகவானோட குழு டீட்டெயிலும் கிடைக்கல. ராம அவதாரம் கிருஷ்ணாவதாரம் விசேஷங்கள் என்னது, அதிசயமானது என்ன, அது வந்து எழுதின ஒரு சின்ன நூல் வந்து அதிமானுசத்துவம்னு பேர். இது எழுதினது வந்து கூரத்தாழ்வார். கூரத்தாழ்வார் எல்லாருக்கும் நிறைய கூரேஷ் இல்லை கூரத்தாழ்வார்னு சொல்லுவோம். கூரத்தாழ்வார் எழுதின நூல். அவர் வந்து பார்வை போன பிறகு அந்த சோழம் கோத்தம் சோழம் கண்ணு எடுத்தவுடனே மதுரைக்கு வர்றப்ப அஞ்சு பதியங்கள் எழுதினார். ஸ்தோம் பஞ்சஸ்தோம் அதில் ஒன்று அதிமானுசத்துவம். மானுசத்துவம்னா மனுஷத்தன்மை, மானுசம். அதிமானுசத்துவம்னா மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்ட பகவானோட செயல்கள்லாம் மானுசத்தன்மைக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லி இதை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சமயத்தில் நம்மளை விட மற்ற டிவோடிஸ் வெளிநாட்டு டிவோடிஸ் ரொம்ப சீரியஸாக நம்ம இதை படிக்கலாம். படித்தப்பால சில ஸ்லோகங்கள் வந்து உண்மையிலேயே பகவானோட லீலைகள் வந்து எப்படி வந்து சாதாரண மனுஷனை குழம்ப வைக்குது அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டவனுக்கு அது மாதிரி தான் பகவான் வந்து மறுபிறப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு ஸ்லோகம் படிக்கிறேன். பகவானே நான் உங்ககிட்ட இருந்து ஒன்று கேட்கணும், கிஞ்சின பிரிச்சாமி சார் ஒன்று கேட்கணும். என்னன்னா நீங்கள் ராமதாசில் பண்ணதெல்லாம் நான் எப்படி புரிஞ்சுக்கிறது சரியாக புரிய மாட்டேங்க, ஒத்துப்போக மாட்டேங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா லக்ஷ்மணன் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப அறிவுரை சொல்கிறாரு, அது மாயமானு அதெல்லாம் போக வேண்டாம் பின்னாடி, அது பொய்மானு அது பின்னாடி போக வேண்டாம், ஏமாத்துறேன் அரசுறேன் அப்படிலாம் சொல்கிறார். ஆனால் நீங்கள் சாதாரண மனுஷ மாதிரி ஆசைப்படுத்த மாதிரி அந்த மான் முன்னாடி ஓடணிங்க. அது மட்டும் இல்லை அதை வந்து சாதாரண மனுஷ மாதிரி சீதா பிராட்டிக்கு நான் ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு போனீங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த சீதா பிராட்டியை வந்து ராமனை தூக்கிட்டு போனப்ப நீங்க வந்து ராவணம் போன பாதையை முன்னாடி கண்டுபிடிக்க முடியல, ஆனால் அங்கேயே அழைஞ்சு தெரியுறீங்க. ஆனால் அது அதிசயம் என்னன்னா போற வழியில ஜடாய் வந்து வெட்டு பத்து குத்தி இருந்து உலகமா கிடக்கிறாரு. அந்த ஜடாயை பார்த்தவொடனே அந்த அப்பாவுக்கு ஃப்ரெண்டு தசரதனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜடாய். அதனால அந்த ஜடாய்க்கு வந்து நீங்க வந்து எல்லா கர்மமும் செஞ்சு வைகுண்ட மோட்சம் கொடுத்துட்டு போனீங்க. இந்த ஜடாய்க்கு நீங்க வைகுண்ட மோட்சம் கொடுத்துட்டீங்க, ஆனா சீதை இருக்கிற இடம் தெரியலேருந்து தேடி அலைகிறீங்க. இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது, எப்படி நான் நம்புறது அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல குரத்தவர் கேட்கிறாரு. அதாவது பகவான் செயல்கள் வந்து நீங்க வந்து மோட்சத்துக்கு வழிகாட்டுறதுனா சாதாரணம் கிடையாது, ஆனா நீங்க வந்து இதை பூரா ஆனா நீங்க மோட்சத்துக்கு வழிகாட்டுன்னு சொல்றீங்க, ஆனா சீதையை தேடி அழைவீங்க. நான் இதை வந்து எல்லாருக்கும் ஒத்து போட்டு நான் எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது நீ உங்க அதுலயே ஒருத்தட நீங்க வந்து ரொம்ப உறுதியா நீங்க டிக்ளேர் பண்ணிருக்கீங்க. என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஆத்மானா மனுஷம் மணிய ராமம் தசரத ஆத்மஜம். அதாவது நான் ஒரு சாதாரண மனுஷன், தசரத புத்திரம் தான் சொல்லியிருக்கீங்க. அதே சமயம் சாதாரண மனுஷன் சொல்லிட்டு நீங்க ஜடாய்க்கு வந்து ஆசீர்வாதம் பண்றீங்க, என்ன பிளஸிங்க மோட்சத்துக்கு வழி போச்சு. இதெல்லாம் நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வந்து உங்க அதி மனுஷத்துவம் இல்லையா? சாதாரண மனுஷருக்கு புரியாது, கதை தான் நினைக்கிறாங்க. ஆனா பகவானே, நீங்க வந்து உங்களோட கருணை நாடி அந்த கடாய்க்கு வந்து சொத்தத்தை கொடுத்தீங்க. ஆனா சீரிய காலமும் தேடி அனுப்புங்க, நான் அதோட தொடர்ச்சி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ராமச்சந்திரா, நீ வந்து அது மனுஷமா அந்த ஜடாய்க்கு மோட்சம் கொடுத்துல இன்னும் விசேஷம் என்ன இருக்கிறான், சாதாரணமா ஜடாயு வந்து எந்த யோக மார்க்கமும் ஜடாய்க்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு பறவை, அதுக்கு வந்து கர்ம யோகமா பக்தி யோகமா ஞான யோகமா எதுவுமே தெரியாது, மோட்சத்துக்கு போற வழியும் தெரியாது, எதுவும் பிராக்டிஸும் பண்ணல. அது மட்டும் இல்ல, ஜடாயு வந்து ஒரு பெரிய பக்த குடும்பத்திலயோ இல்ல ஒரு ஞானி குடும்பத்திலயோ பறக்கல, சாதாரண பறவையா பறந்தது. அது மட்டும் இல்லாம ராவண நாடு கொல்லப்பட்டது, ராவணன் வந்து பிராமணன், சாஸ்திரப்படி பிராமண நாடு கொல்லப்பட்டவங்களுக்கும் மாவட்டம் கிடையாது. இந்த மூணு பிரச்சனையும் இருக்கையில நீ எப்படி ஜடாய்க்கு கொடுத்த? இது புரியலை, ஜடாய்க்கு எப்படி வகிந்து பதவி கொடுத்த? அந்த மாதிரி ஜடாய் வந்து எப்படி போனாரு? இந்த சேலை வந்து ஜடாய் வந்து நீங்க மோட்சத்துக்கு கொண்டு வந்தது வந்து நீ சர்வேஸ்வரன்றது புரியுது. நீங்க உனக்கு எந்த காரணம் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எதுக்காக செஞ்சுக்கணும், ஏன்னா யாரும் உன்னை நீ பார்க்க முடியாது. நீ வந்து உன்னுடைய சொந்த விருப்பத்து மேல ஜடாய்க்கு வந்து தகுதி இருக்கா இல்லையான்னு பார்க்காம நீ வந்து ஜடாய்க்கு வந்து மோட்சத்தை கொடுத்த அப்படின்னு ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அதே சமயத்துல நீங்க வந்து சீதா பிராட்டி போன பாதை தெரியாம எங்க கொண்டு போனாங்கன்னு போறீங்க, அது மேல துக்கத்துல அழுது புலம்பவும், அதே மாதிரி ரொம்ப கதறி அழமும், லக்ஷ்மணன் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒரு சூழ்நிலையை உருவாக்குவீங்க. உங்களோட மனநிலை என்ன? எனக்கு அரியலுக்கு இது புரியல. இது ரெண்டாவது ஸ்லோகம் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு 12 ஸ்லோகம் சொல்லியிருக்காரு அந்த ராமரை பத்தி, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி எப்படி பகவானோட செயல்கள்லாம் வந்து மனுஷத்தன்மைக்கு அப்பாற்பட்டதுன்றத அவர் சொல்லியிருக்க. கூரத்தாளரை பத்தி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ராமானுஜரோட ரெண்டு முக்கியமான சீடர்கள்ல கூரத்தாளர் முதன்மையானவர். முதலியாண்டான கூரத்தாளர், கூரத்தாளர் வந்து காஞ்சிபுரத்துல ரொம்ப ரொம்ப உயர்வான செல்வாக்கான குடும்பத்தில் அந்த தங்கத்தில சாப்பிட்டவர். அதாவது காஞ்சி வரதராஜரே என்ன தேவிட்ட கப்பாரு என்ன, காலையில 3 மணிக்கு கடவுள் சாப்பிட்ற சட்டவர், பிரசாதம் வரைக்கும் பிரசாதம் செல்வாக்கா இருந்த ஒரு ராமானுஜர்க்காகனா வந்து ரொம்ப தப்பப்பட்ட நிலையில வந்தாரு. அடுத்தது வந்து குரத்தவாக்கு வந்து சுக்ரீவனை பத்தி ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அடுத்தது நீங்க வந்து சுக்ரீவன் ஹெல்ப் கட்டது வந்து அடுத்த குழப்பமா இருக்கு. ஏன்னா முதல் வந்து சுக்ரீவன் வந்து உங்களோட சமநிலையில உள்ளவங்க, நட்பு வந்து சமநிலையில இருக்கிறவங்க தான். ஆனா சுக்ரீவன் வந்து சமநிலையில உள்ளவங்க கிடையாது. அது மட்டும் இல்லாம இல்ல ரொம்ப பலமான ஆட்கள் நட்பு இருக்கணும், இல்ல சமநிலையில இருக்கணும், ரெண்டுமே இல்ல. அது மட்டும் இல்ல, சுக்ரீவன் உங்களை டெஸ்ட் பண்றாரு. சுக்ரீவன் என்ன டெஸ்ட் பண்றாருன்னா, சுக்ரீவன் வந்து எல்லாருக்கும் கதை தெரியும், வாலி வந்து அண்ணனோட சண்டை போட்டு அண்ணன் வந்து விரட்டி அடிச்சுறாரு. சுக்ரீவன் வந்து காட்டுல அனுமாரோடையும் ரெண்டு மூணு வானரங்களோடையும் அனாதியா இருக்காரு. அது சுக்ரீவன் கொன்னப்ப துந்திவி அசுரன் ஒரு அசுரன் உடம்ப வந்து ஒரு ஆசிரமத்தில் இருந்தான். அந்த ஆசிரமம் முனிவரா மாதிரி கோபப்பட்டு இந்த ஆசிரம ஏரியால நீ வந்தன செத்து போவ அப்படின்னு வாடிக்கு சாபம் விட்டாரு. அதனாடி அந்த ஆசிரமத்துல செயற்கையா சுக்ரீவன் காலம் இருக்கார். ராமர் வந்தவனே, நட்பு கேட்டவனே, வாலியனை ஜெயிச்சு உனக்கிறார் கிருஷ்ணா ராஜ்யத்துக்கு தலைவர் ஆகிறேன்னு சுக்ரீவனுக்கு டவுட். எப்படி வந்து இந்த மாதிரி வாலியை ஜெயிக்க முடியும்? இவ்வளவு கொடூரமான அசுரனை தூக்கி போட்டா இன்னும் அந்த எலும்பு இங்கே கிடைச்சா அதை அசைக்க கூட ஆள் இல்லை. இவர் எப்படி இது பண்ண போறாங்க? உடனே சுக்ரீவன் வந்து ஒரு கண்டிஷன் போறார். ஒரு சாலமரம், சாலமரம்னா பிரம்மாண்டமான மரம், அதை வந்து ஒரே அம்பால குலைச்சு நீங்க கொண்டு போனீங்கன்னா நான் வந்து நீங்க வாலியை கொல்ல முடியுன்றதை ஏற்கிறேன்னு சொல்றாங்க. ராமர் வந்து அம்பராக்குமியிலிருந்து ஒரு அம்பு எடுத்து ஒரு சாலமரம் இல்ல 7 சாலமரத்தை தொலைக்கிறார். தொலைச்சதும் இல்லாம ஒரு பெரிய மலையை தூள் தூளாக்கி உலக முறை செதறடிச்சு அதுக்கப்புறம் அது பின்னாடி வந்து ஒரு அம்பராக்குமியில வந்து சேரும். இத பார்த்தவொடனே சுக்ரீவன் வந்து அகா பலம் வந்து இருக்குன்னு ஒத்துக்கிறேன். அது மட்டும் அந்த துந்திவியோட எலும்பையும் தூக்கி கொண்டு போய் எங்கேயோ கடலுக்குள்ள போட்டுருக்கு.
அந்த அம்பு, அந்த அசுரனோட எளிமை இவ்வளவு பலசாலின்னு இருக்கிறார். கூறத்தாளர் வந்து இத யாபப்படுத்திட்டு சொல்றாரு, இந்த மாதிரி பலமான நீ வந்து வெறும் குரங்கு கூட்டத்தையும் கரடி கூட்டத்தையும் வச்சுட்டு சண்டை போட்டிய. ராமர் கூட சண்டை போட்டதெல்லாம் யாரு? குரங்கு கூட்டமும் கரடி கூட்டமும். இத நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது, எங்க இருந்து நீ வந்து அவங்களுக்கு சம பதவி கொடுத்த? அது மட்டும் இல்லாம சுக்ரீவனை வந்து சம அந்தஸ்துல வைக்கிறாரு, குறைஞ்ச அந்தஸ்துல வைக்கல, சுக்ரீவனை சம அந்தஸ்துல வைக்கிறாரு. அந்த மாதிரி பலம் குறைவானவங்களையும் நீ வந்து சம அந்தஸ்து கொடுத்து அவங்க வந்து ஈக்குவல் பொசிஷன் கொடுத்து நீ வந்து எப்படி வச்சுக்கிட்ட, இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? அது மட்டும் இல்லாம நீ லோகநாதனாவும் இருக்கிற நாடி சுக்ரீவனை எப்படி உனக்கு வந்து தலைவனாக எடுத்துக்கிட்ட? உன்னுடைய சுதந்திரத்தை நீ கட்டுப்படுத்தி ஒரு சாதாரண சுக்ரீவனுக்கு சேவர் மாதிரி இருந்தியா, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? உனக்கு உண்மையில சுக்ரீவன் இருந்து எந்த உதவியும் தேவையில்லை, இல்லை யார்கிட்ட இருந்துமே உனக்கு தேவையில்லை. நீ வந்து உன்னோட பாதையை நீ ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்க, அதை வந்து இருந்தாலும் நீ வெளிப்பார்வைக்கு இவ்வளவு பேர் உதவியும் கேட்ட. நிறைய கூட்டம், குரங்கு கூட்டமும் அந்த ராமாயணத்துல பாத்தீங்கன்னா அந்த படம் போர் ஆரம்பிக்க போறவனே கோடிக்கணக்கான குரங்குகள் வந்து சேரும், விதவிதமான திசையில இவ்வளவு கூட்டத்தையும் சேர்த்தே உனக்கு தேவையில்லையே தெரிஞ்சு. இதை வந்து அடியன் வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அடுத்தது அவருக்கு சந்தேகம். ஏன்னா பகவான் வந்து அவருடைய காரியங்கள்லாம் சாதாரண மனுஷத்தன்மையிலேன்னு சொல்ல வர்றாரு. அது மட்டும் இல்லாம சுக்ரீவனை பத்தி சொல்லல அடுத்த ஸ்லோகத்துல, சுக்ரீவன் வந்து நீ நண்பனை எடுத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம நீ வந்து அவனோட அண்ணன் வாலிய வந்து மறந்திருந்து அம்பு விட்ட. இத நான் எப்படி இவங்க சாதாரண பால் மாதிரி தர்மத்தை விட்ட மாதிரி வெளியே காட்டி நீ ஒரு மறைஞ்சிருந்து அம்பால வாலிய வந்து கொட்டீங்க, இதை வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்? அப்ப அவரே சொல்றாரு, நீ வந்து ரகுவம்சத்துல பிறந்த ராஜா, சாதாரணமா வேட்டையாட போறவங்க வந்து மிருகங்களை முன்னாடி போய் கொல்ல மாட்டாங்க, வேட்டையாட போறவங்க ஒளிந்திருந்துதான் அம்பு வருவாங்க. ஆனா நீ மிருகங்களை நீ ஒளிந்திருந்துதான் வருவாரு. ரெண்டாவது வந்து நீ வந்து பெரிய சரணாகதிக்கு அடியானா, அடியானா யார் சரணாகதி ஆனா? அதனாடி வாலி சரணாகதி ஆகிட்டா என்ன செய்யறது? அதனாடி பகவான் வந்து தாமர் வந்து சரணாகதி பண்ணதுல அதுதான் உச்சம். யாரு சரணாகதி அடைஞ்சாலும் எதிரினாலும் விட்டுற. அந்த மாதிரி நீ வந்து வாலி சரணாகதி அடைஞ்சிருந்தா அப்ப சுக்ரிய வார்த்தையை நிறைவேற்ற முடியாது. ரெண்டாவது சுக்ரி வாலி ஒரு குரங்கு தானே, குரங்கு வானரத்தை ஒளிந்திருந்து தானே வேட்டையாடணும். ஆனால் நீ செஞ்சது சரிதான், பெரிய பார்க்க நீ வந்து வாலிய வந்து மறைஞ்சி யுத்தத்துக்கு முரண்பட்டு கொன்ன மாதிரி தெரிஞ்சாலும் நீ செஞ்சது சரிதான். அது மட்டும் சொல்றாரு. அடுத்து ஒரு 12 ஸ்லோகம் என்ன வருது, அடுத்தது வந்து ராகவா நீ வந்து வாலிய கொன்னது வந்து அடுத்தது வந்து சேது பந்தனத்தை பத்தி சொல்றேன். சாதாரணமா கல் எங்கேயும் மறக்காது, ஆனா நீ வந்து அணகட்டினப்ப தூக்கி போட்ட கல்லெல்லாம் உன்னோட சங்கல்பத்தினாடி எல்லாம் மறந்துச்சு. இதை எப்படி இன்னைக்கும் கூட நீங்க ராமேஸ்வரம் போனீங்கன்னா அந்த லட்சுமண் தீர்த்தம் பக்கத்துல ஒரு ஆசிரமம் இருக்கும், நாட்டுஞ்சன் ஆசிரமம், அதை பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான கல், அதெல்லாம் மிதக்கும். இன்னைக்கு அந்த மிதக்கிறக்கல் நிறைய இருக்கு அந்த ஆசிரமத்தில். அந்த மாதிரி அதில் வந்து யார் ரெண்டு பேருக்கு மட்டும் அந்த பவர் கொடுக்குறா சொல்றது நல்லதா இல்லையா? ரெண்டு பேர், ரெண்டு பேர் மட்டும் தொடர கல்லு மட்டும் மிதக்கும்னு சொல்றாரு. நீல நீல நலன் தலனும் நீமன். அவங்க ரெண்டு பேரும் உண்மையே தேவர்களோட அவதாரம் நாடி அவங்க அந்த பவர் நாடி அவங்க தொட்டதெல்லாம் அதெல்லாம் வந்து மிதக்க ஆரம்பித்தவனே இந்த பாலத்தை கட்டி முடிச்சார். இது வந்து உனக்கு தேவையில்லை, உன் பேரை சொல்லியே ராமான்னு தாண்டிட்டார் அவர் ஹனுமான். ஆனா நீ வந்து பெரிய குரங்கு கூட்டத்தை வச்சு பாரபாரியா போட்டு பாலம் கட்டி அது வழியா நடந்து போய் கிராஸ் பண்ற இவர் அண்ணன் ராமான்னு சொல்லிட்டு தாண்டிட்டாரு. ஆனா நீ வந்து பாலம் கட்டி அது குரங்கு கூட்டத்தை வச்சு மிதக்கிற கல்ல வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பாலத்தை கட்டி போன இதை எப்படி அறியம் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. உண்மையிலே இன்னைக்கு அந்த பாலருக்கு அப்படியே நம்ம திருப்பலானை தாண்டி சேல் சமுத்திரம் சேல்கரை வரும், கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் சேல்கரையிலேருந்து போட்டில் கூட்டு போகிறாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் போனால் அந்த ரோடு இருக்கிற இடம் அந்த பாலர் கடை குச்சி வச்சு காட்டுறாங்க. ஒரு 3 அடி 4 அடி நம்ம இத்தடம் கடல் ஆர்ப்பரிக்குது, அந்த ரோட்டு மேலே மட்டும் அந்த ஏரியா அப்படியே காமிக்கிறாங்க போட்டில் போனாங்க. அந்த மாதிரி உண்மையில் அது ராமேஸ்வரத்தில் இல்லை, இது வந்து சேல்கரையில் இருக்குது. சேல்கரையிலேருந்து நேராக 19 கிலோமீட்டர் தான் ஸ்ரீலங்கா. அந்த மாதிரி இதை பார்த்தவொடனே கூறத்தவாருக்கு ஆச்சரியம், நீ சுலபமாக செய்கிற வேலையை இவ்வளோ பேருக்கு நீ ஈடுபடுத்தி, ஆனால் பகவானோட நோக்கம் வந்து எல்லாருக்கும் சேவை செய்யணும், இல்லைன்னா எல்லாரும் சேவை செய்ய வாய்ப்பு கொடுக்கணும், இல்லைன்னா பகவான் நினச்சா நினைப்பாலே இடம் நிஞ்சிடலாம். யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, இங்கே தான் நினைக்கிறேன் பானமரம் இருக்க. இந்த மாதிரி பகவானை இருக்காண்டி அவதாரங்களை ரொம்ப இழுத்தடிச்சு செய்கிறாரு. சும்மா பிக்கா அவர் அசுரன் அழிக்கணும் அழிச்சம் முடிஞ்சது ராமனேங்கிறனே கட்சிக்கலாம், எதுக்காக வேண்டி இவ்வளோ பெரிய அவதாரம் இல்லைங்கிறது. அப்போ மகாராஜ் சொன்னார், பகவான் வந்து நேரம் வந்து தான் கொல்லணும் இல்லை, அவரோட ஆயுதங்களில் அடியாரங்களில் யாரோ ஒருத்தர் கூட கொட்டுவாங்க, பகவான் நினைப்புனாலே கொண்டுடலாம், நமக்கு தான் கையில் கத்தியாக ஆயுதம் இதெல்லாம் வேணும், அவர் நினைப்புனாலே முடிச்சிடலாம். ஆனால் பகவான் வந்து இவ்வளோ லீலைகளை இருக்கிறதுக்கு காரணம் பக்தர்கள் வந்து பல கோடி காலம் அந்த லீலைகளை பேசி அவங்க பக்குவப்படணுன்றக்காண்டி தான் பகவான் லீலைகளை விட்டுட்டு இன்னைக்கு அவர் ராமரும் இதுவும் அந்த லீலை விட்டப்பதான ஆழ்வார்களுக்கும் வைஷ்ணவ அடியார்களுக்கும் சதா ஆனந்தமாக யோசிக்க யோசிக்க பகவானோட கருணை புரியுது. இந்த குரங்கு கூட்டத்துக்கும் இதுக்கும் சேவை செய்ய ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு தானே பகவான் அந்த பாலத்தை போட்டார், இல்லைன்னா இந்த பாலம் சேவை இல்லாது. அதே மாதிரி பகவான் வந்து கருணை நாடி எவ்வளவோ லீலைகளை நடத்து போன நாடி அது வந்து வரலாறா நம்மகிட்ட நிற்கிறது நாடி நம்ம வந்து பகவானை நினைவு கூறுறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது யாபகம் நாடி பகவான் வந்து சமயத்தில் வந்து பக்தர்களுக்கு வாய் தரக்க வேண்டி இந்த மாதிரி செய்கிறாங்க. உண்மையில அவர் வந்து சேவை செய்ய வாய்ப்பு தராரு கரடிகளுக்கும் குரங்குகளுக்கும். ஜாமான் வந்து கரடி கூட்ட தலைவர், ஜாமான் அதனால அவங்களுக்கெல்லாம் வந்து சேவை செய்ய வாய்ப்பு. நம்ம அதே மாதிரி தான் சமயத்தில் பகவானுக்கு வந்து சேவை செய்யும் போது பகவான் நம்ம சேவையை தான் நம்பி இருக்காருன்னு நினைக்கக்கூடாது, நமக்கு வந்து சேவை செய்ய ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அவருக்கு எந்த சேவையும் தேவையில்லை, ஏன்னா லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவியமானம்னு சொல்லி சகசரம்னா 1000 கணக்கான சம்பரம், 1000 கணக்கான லட்சுமி வந்து அவருக்கு சதா சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவருக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, ஆனால் நமக்கு வந்து சேவை செய்ய கொடுக்கறதுனால ஒரு வாய்ப்பு. இதை புரிஞ்சுக்கணும், எந்த காலத்துலேயும் பகவானுக்கு சேவைன்றது வந்து நமக்கு சேவை, நம்மளை பக்குவப்படுத்திக்கிறவோ நம்மளை முன்னேற்றிக்கிறவோ தான் நம்ம சேவை செய்ய முடியும். பகவானுக்கு வந்து பிரபலசுவர் அடுத்து யாரோ ஒரு சர்வெண்ட் குறைஞ்சு போச்சு, அதனால தான் பகவான் வந்து நம்ம சர்வெண்ட் ஆகிட்டு, அவருக்கு சர்வெண்டு தேவல், அவர் வந்து ஆத்மராமா. ஆத்மராமானா அவர் சுயமாவே ஆனந்தமா இருக்கிறவர், அவர்கிட்ட தான் எல்லா ஆனந்தமும் பொங்கி வழியுது, அவர் எதுக்கு யாரையும் நம்பி நிற்கப்படாது. அதனால பகவான் வந்து சதா முழு திருப்தியும் முழு ஆனந்தமும் பொங்கியவர், அவர் வந்து நமக்கு வந்து சேவை செய்ய வாய்ப்பு கொடுத்தா நம்முடைய முன்னேற்றத்துக்காக அவர் உதவி பண்ணியிருக்காருடைய அவருக்கு எதுவுமே தேவையில்லைன்னு அர்த்தம். அடுத்தது வந்து இந்த சமுத்திரராஜன் வந்து பணிந்து கொடுக்க மாட்டேங்கிறார் கடலுக்கு பாலமன்றக்கு பழிவிட சொல்லி முத சொல்றார். இப்ப போனீங்கன்னா திருப்பலாணியில வந்து மூணு ராமர் இருக்கார். முத வந்து ஆதிஜகநாதர், அடுத்தது வந்து சர்பதயன ராமர், மூணாவது வந்து கோதண்ட ராமர். இந்த மூணு ராமரை வரலாறு ரொம்ப விசேஷமான திருப்பலாணி. ஆதிஜகநாதர் வந்து ஆரம்பத்தில் தசரதர் பிள்ளைபாக்கியம் இல்லாதப்ப ஆதிஜகநாதரை வந்து வணங்கி அவரோட கருணை நாடி பிறந்தார் ராமர். ஆனால் ராமர் பிறந்ததுக்கு காரணம் ஆதிஜகநாதர். அடுத்து சீதையை தேடி போகையில் சமுத்திரராஜம் வழிவிடாதப்ப இல்ல தர்ப்பகுள்ள படுத்து உட்கார்ந்து மூணு நாள் தவம் பண்றாரு. அது தர்ப்பசேன ராமர்னு சொல்றான். அந்த மூணாவது நாள் முடிவில் சமுத்திரராஜம் அழியாதப்ப அம்படுத்து சமுத்திரத்தை வத்த வைக்க போறாரு, உள்ள உடப்புறாரு. அப்ப சமுத்திரராஜன் பணிவா பயந்து வந்து நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்டு பணிவா நீங்க கல்லு போட்டு பாலாமிக்க நான் வழிதாடுறேன்னு சொல்றேன். அது ரெண்டா அடுத்து ஜெயித்து எல்லாம் வந்த பிறகு கோதண்டராமன் சீதா லட்சுமணன் ஹனுமான் உங்களோட நாலு பேர் சென்றார். அதே சன்னதியில வந்து சொன்னிருக்கார். அந்த தர்பசேனராமன் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சுக்ரீவன், ஒரு பக்கம் விபீஷணன். விபீஷணன் அங்க வந்து சரண் நடந்தார். ஆனால் விபீஷ சரணாகதி நடந்த இடமும் அந்த இடம் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விபீஷண சரணாகதி வந்து அந்த பூரா நினைவு கூர்ந்து பகவானே நீ வந்து இந்த சமுத்திரராஜனை வந்து சாதாரண மனுஷமாக மிரட்டி வேலை வாங்கினீங்க, என்ன செய்யணும்? அது மட்டும் இல்லாமல் அதுலேயும் அவர் ஒரு ஆச்சரியத்தை பார்க்குற அபிமான சத்தம் என்னன்னா சமுத்திரராஜனை அம்பு விடுறதுக்கு அம்பை எடுத்துட்டாரு. மந்திரம் சொல்லியாச்சுன்னா அந்த அம்பு பலம் கண்டிப்பாக தரும். சமுத்திரராஜன் சொல்ற என்னை கொண்டாடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க மன்னேன். ஆனா எனக்கு வேற டார்கெட் சொல்லு, வேற இடம் சொல்லு. நான் மந்திரம் சொல்லி எல்லாம் அம்ப ரெடியா வச்சிருக்கேன், இந்த அம்போட சக்தி வீண் போகாது, ஒரு இடம் சொல்லுன்னு சொல்றாரு. உடனே அவர் வந்து வடக்க ரொம்ப சும்மா ஆயிரக்கணக்கான ஆத தூரத்துக்கு தந்துட்டு ஏதோ ஒரு தீவுல நிறைய அசுரர்கள் இருக்கிறாங்க, ரொம்ப மோசமான அதுல அவங்கள பூரா அழிக்க சொல்றது இந்த அம்போ அப்படின்னு சொல்றாரு. உடனே ராமர் விட்ட அம்பு பூரா அந்த தீவுல உள்ள அத்தனை பேரை அழிச்சு வந்துருச்சு. இது குறத்தவர் பார்த்துட்டு நீ உன்னோட பவர் நாடி இங்க இருந்து அம்பு விட்டு எங்கேயோ ஆயிரக்கணக்கான தூரத்துக்கு அப்புறம் ஏதோ தீவுல உள்ள அத்தனை அசுரர்களையும் அழிச்சு கொண்டு வந்துட்ட. ஆனா இந்த பக்கத்துல இருக்கிற ராவணன் தான் நீ அம்பு விட்டு கொல்ல முடியல, நான் இதை எப்படி நம்புறது அப்படின்னு. இவ்வளவு பக்கத்துல இருக்காரு, ஒரு நூறு கால தூரம் கூட இருக்காது, அந்த ராவணனை வந்து நீ அம்பு விட்டு கொல்ல முடியலன்னு சொல்றேன், இதை நான் எப்படி நம்புறதுன்னு அடுத்த சோகத்தை சொல்றாங்க. அதாவது பகவான் லீலையில் வந்து எப்படி எல்லாம் மனுஷனை சாதாரண மனுஷனை குழப்பதுன்னு சொல்றதுக்காண்டி பார்த்த உடனே நம்ம எல்லாரும் என்ன முடிவு பண்ணுவாங்க, நம்ம வரலாற்று ஆசிரியர்கள்லாம் இது ஒரு கதை. ஏன்னா அந்த அம்புக்கு அழிச்சோடு எப்படி பக்கத்தில் கொல்ல முடியாமல் போட்டாங்க, இது கதை கதைனா முடிஞ்சு போச்சு. மாதிரி பகவான் வந்து கூறத்தலைவர் சொல்றாரு, இந்த மாதிரி நீ அங்க அம்புவுக்கு ஆயிரக்கால தூரத்துக்கு அப்புறம் அழிச்ச, ஆனா பக்கத்துல இருக்கிற அந்த லங்கையில 19 கிலோமீட்டர் எத்தனை காலம்னு தெரியல, இந்த பக்கத்துல இருக்கிற ராவணனுக்கு விட முடியலன்னு சொல்லிட்டு பாலம் கட்டி பெரிய படை குரங்கு படை கரடி படை எல்லாம் கூட்டு போய் சண்டை போட்டு ஜெயிச்சு அப்புறம் அவனை கொண்டு அப்புறம் மீட்டு கொண்டு வந்தேன்னா நான் எப்படி நம்புறேன் அப்படின்னு சொல்றேன். பகவானோட காரியங்கள் எதுவுமே அதுல இன்னொன்று சொல்றாரு. கடைசியில வந்து போர் நடக்கையில வந்து அந்த முயற்சியும் கூறத்தவாக்கியாக திடீர்னு வந்து இந்திரஜித் வந்து ஒரு மந்திர சக்தி நாடி ராமரை கட்டி போட்டுவோம். லட்சுமணன் ஒருத்தோட கட்டி போடுவோம், ராமர் ஒருத்தோட கட்டி போடுவோம். நாகபாசத்துல கட்டுறது யாரும் லட்சுமணனே யார் லட்சுமணன். அப்ப வந்து இது வந்து பெரிய ஆச்சரியம், நீ வந்து ஏதோ நடிச்சுன்னு தான் நினைக்கணும் உன் பக்கத்துல இருந்து பார்க்கல, இல்லைன்னா நீங்க ஆகாசத்தை கட்டுப்பட்ட மாதிரி நடிச்சிருக்க, இல்லைன்னா இன்னொரு காரணமும் இருக்கு. உன்னோட ஃப்ரெண்டும் சேவகருமான கடனுக்கு ஏதாவது சேவை கொடுக்கணும்னு நீ ஆசைப்பட்டிருப்ப, அதனாடி நீ நாகபாசல கட்டுப்பட்ட மாதிரி சொல்லிட்டு கிடக்க, உடனே கருடை வர நாகபாசலாம் விட்டு ஓடி போயிடுச்சு. அதனாடி சேவகரமான கடனுக்கு நீ ஒரு சேவை தர்றதுக்காக வேண்டி இந்த மாதிரி நாகபாசத்துல கட்டுப்பட்ட மாதிரி நடிச்சிருக்க, அப்படிதான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாதாரணமாக எப்படி ராமர் பகவான், ஆனா எப்படி இந்த சாதாரண நாகபாசத்துல கட்டுப்பட்டாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறத்தை வர சொல்றாரு, நீ வந்து கடனுக்கு ஒரு சேவை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார், ஏன்னா கடை வந்தோடனே நாகமா ஓடி போடும், அதுக்காக நீ செய்யணும். அதே மாதிரி பகவான் வந்து சமயத்துல எல்லா அவதாரத்திலையும் ஒரு கலக வைப்பார் பக்தர்களே தான். நரசிம்ம அவதாரத்துல கூட பிரணிகசிப்பு வந்து ஒருத்தோட நரசிம்மர் ஒரு அடி அடிச்சுவோம் ஓங்கி, உடனே தேவர்கள்லாம் அல்லோன்னு சொல்லுவாங்க பாகவதத்துல வரும். அந்த மாதிரி தேவர்களெல்லாம் ஒரு கலங்க வைப்பார். இப்ப நம்ம நமக்கு இப்ப அந்த கிரிக்கெட்ல இந்தியா தோக்குதுன்னா அங்க எல்லாருக்கும் எத்தனை டென்ஷன் ஆகுது. அந்த மாதிரி யாரும் இந்திய சொல்லுவாங்க, யாரும் அந்த மாதிரி பிரபு ஜபம் பண்ண முடியல பிரபு, அந்த இந்தியா தோத்துக்கு இருந்தா டென்ஷன் ஆகுது, யாரும் இந்திய வரப்ப சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜபம் பண்ண முடியும். அந்த மாதிரி நமக்கு பிரியமான ஒண்ணு வந்து அதோட ஆசை பாசமும் வேகமானா கஷ்டத்துல இருக்கல ரொம்ப ஆசை பாசமும் வேகமான. ஆனாடி பகவானுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் வந்தோடனே பக்தர்களுக்குலாம் ரொம்ப மனசு வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் அதிகமாகும், கலங்கும் ரொம்ப. ஆனாடி அந்த சூழ்நிலையை உருவாக்குறாரு பகவான், நரசிம்மாவத்துலயும் சரி இதுலயும் சரி. இதுல வந்து நாகபஸ்ல கட்டு சூழ்ன்றாரு, அடுத்தது வந்து இன்னொரு ஸ்லோகத்துக்கு சொல்றாரு. இன்னொரு அவனோட இன்னொரு ஆட்கள் கட்டுப்பட்டவனே ராவணை வந்து தூக்கிட்டு போக பாக்குறான், லட்சுமணனே தூக்கிட்டு போக பாக்குறான். அப்ப வந்து துளி கூட அசைக்க முடியல ராவண நாடி. ஆனா அடுத்த அனுமார் வந்து தூக்குறாரு, பூவை தூக்கிட்டு வந்த மாதிரி தூக்கிட்டு வந்துடுறாரு. அதையும் சொல்லி உன் சுய விருப்பத்து நாடி, நீ வந்து சமயத்துல பாற மாதிரி இருக்க, சமயத்துல பஞ்ச மாதிரி இருக்க, அதை இங்கிருந்து புரிஞ்சுக்கிறது. இன்னொரு ஸ்லோகத்துல சொல்றாரு, நீ வந்து அடுத்தாச்சரிய வந்து விபீஷண வந்து திருப்புல்லானியில சரணடைகிறார். ஆக்சுவலா ராமேஸ்வரம் போறவங்க எல்லாரும் திருப்புல்லானி மிஸ் பண்ணிடுறாங்க, திருப்புல்லானி தான் மெயின் இடம். திருப்புல்லானியில தான் அவ்வளவு வகையில நடந்தார், அங்க வந்து சரணடைஞ்சாரு. ஆனா நீ வந்து டக்குன்னு அவர இலங்காதிபதினு பட்டம் கட்டிட்டார். இத என்ன கூத்துன்னு நான் நம்புறது, நீ ஒரு பாலம் கூட கட்டல நீ இறங்கிக்க போறதுக்கு, நீ அதுக்குள்ள டிக்ளேர் பண்ணிட்ட. சரி, அது மட்டும் இல்லாம இன்னும் ஜெயிக்கவும் இல்ல ராவணன் யுத்தத்துல ரெண்டாவது, அதுக்குள்ள நீ டிக்ளேர் பண்ணிட்ட அவரை வந்து விபீஷணன் தான் லங்காதிபதி. அது மட்டும் இல்லாம ராவணோட பலத்தையும் அவனோட ராணுவ பலத்தையும் அவனுக்கு துளி கூட தெரியாது. இப்படி இருக்கல நீ எப்படி விபீஷணன் சரணடைஞ்சவனே, அவருக்கு வந்து அந்த அபிஷேகத்தை கட்டினது ராமேஸ்வரத்துல இருக்கு, அந்த கனிஷ்கோதி போற வழி. இதுல இருந்து எது நம்ம ராமேஸ்வர கோயில இருந்து கனிஷ்கோதி போற வழி அல்ல, பாதியில கொஞ்சம் தூரத்துல இருக்கும் அவர் வந்து அந்த அபிஷேகம் பண்ண இடம். ஆனால் எப்படி இதை பண்ணத நான் எப்படின்னு புரிஞ்சுக்கிறது, நீ வந்து ராஜானாம் ஸ்வம் கரிஷாமி சத்தியம் ஏத சிறுநோது மே, சத்தியம் பண்றாரு. நீ தான் அலங்க ராஜபதி, நீ எப்படி சத்தியம் பண்ண சொல்ல, உன்னோட டிக்ளரேஷன் நீ உறுதியாக இருந்த, நீ சத்திய சங்கல்பமும் பண்ணிட்ட, அவர் தான் சொல்லி இது அடுத்த புரியாதது அப்படிங்கிறாரு. இதுக்கு காரணம் வந்து குறத்தாளர் வந்து அவரோட காரூணிய குணத்தை சொல்றாரு எல்லா குணங்களையும். இந்த மாதிரி ராவணன் போர்ல தோற்று கையில நீ இன்று போய் நாளை வான்னு சொல்லிய. ஏன்னா அவ்வளோ குடும்பம் பண்ணியிருக்கான், அவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கான். ஆனாலும் முத நாள் யுத்தத்தில் தோத்து ஆயுதமும் கர்வமும் போய் ரதமும் இழந்து நிற்கையில் நீ வந்து ரொம்ப தாராளமாக எந்த தகுதியும் இல்லாத ராவணனுக்கு நீ வந்து போயிட்டு நாளைக்கு வா யுத்தத்துக்குன்னு சொல்கிற. இது வந்து புரியுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா யுத்தத்தில் வந்து தகுதி இல்லாத ஒருத்தனை உடனே கொல்லணும்னு இருக்குது. ஆனால் நீ வந்து உடனே தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு காரணம் கொடுத்தேன். அடுத்து அவரோட காரணம் ஒன்று சொல்கிறாரு. இது ரெண்டாவது வந்து ஏற்கனவே சொன்ன சக்தி ஆயுதத்தை வச்சு லக்ஷ்மணனை அடித்தப்ப ராவனை தூக்கிட்டு போக பார்க்குறான், முடியலை. ஆனால் அனுமான் தூக்கிட்டு போகிறாரு. அதை சொல்லி எப்படி நீ ஒரே சமயத்தில் ராவணனுக்கு வெயிட் ஆகும், அனுமானுக்கு லைட் ஆகும் இருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி வெயிட் இல்லாமல் கடைசியில் பகவான் அவர் வேண்டுறாரு ராம்பத்ரா, எனக்கு ரொம்ப துரதிர்ஷ்டம், கடைசியில் வந்து ராமாவதாரம் முடியலை, அயோத்தியாவில் இருந்த அவர் திருப்பி போகையில் அயோத்தியாவில் இருந்த அத்தனை செடி கொடி மரங்கள் முதற்கொண்டு எல்லாம் வைக்க போயிடுச்சு. ஏன்னா பகவானோட பால் தர்ஷனம் பகவானுக்கு கிடைச்ச நாடி. நான் நாடி அந்த டைமில் வாழாமல் போயிட்டேனே. மரங்களும் செடிகளும் கூட அஞ்சான நிரம்பினது, அதுவும் கூட உன்னோட அனுகிரகத்து நாடி வைகுண்டம் போய் சேர்ந்துச்சு. நான் அந்த சமயத்தில் வாழ்ந்திருந்தேன்னா நானும் பயிர்ந்து வந்திருப்பேனே. இந்த சம்சார துக்கத்திலேருந்து நான் விடுதலை ஆயிருப்பேனே. ஒரு அருமையான பொன்னான வாய்ப்பை நான் இழந்துட்டேனேன்னு சொல்கிறாரு. ராமச்சந்திரா அதே தொடர்ந்து சொல்கிறாரு, எப்படி இந்த மரங்களும் செடிகளும் முக்தி அடைஞ்சிச்சு, உன்னுடைய அவதாரம் முடியலை, நீ வந்து ரகுவம்சத்தில் பிறந்த, அது மட்டும் இல்லாம உன்னுடைய செயல்கள் வந்து மானுடத்தன்மைக்கு அப்பாற்பட்டு நிரம்பி வழிஞ்சது, மரங்களும் செடிகளும் ரொம்ப ரொம்ப ஆனந்தமா உன்னுடைய அவதாரத்தில் இருந்தது. நீ வந்து உன் தந்தையோட கட்டளையை நிறைவேற்றுறக்கா வேண்டி நீ காட்டுக்கு போனப்ப இந்த மரங்களும் செடிகளும் கூட தவம் பண்ணுச்சு. அதுகளுக்கு வந்து உபாசனம் தவம் இருக்கிற சக்தியும் கிடையாது. அதுக்கு வந்து சரணாகதி அடையவும் தெரியாது, மோட்சத்துக்கு வரையும். அது வந்து என்ன செஞ்சுட்டான், உன்னோட பாதுகாப்பு பக்கத்துல நின்றுச்சு, உன்னோட பாதுகாப்பு பக்கத்தில் பரதமராஜ பாதுகாப்பு கொண்டு வந்து வச்ச நாடி, அந்த பாதுகாப்பு வாச நிலையில் நீ இருந்த நாடி, இந்த மரங்கள்லாம் வந்து நீ கொண்டு போய் எல்லாத்தையும் பயன்படுத்த சேர்த்த. இந்த ஆச்சரியத்தை நான் எங்கே கொண்டு போய் சேர்த்த, ஏன்னா அதெல்லாம் அஞ்ஞானம் நேரம், இந்த மரங்கள் வந்து உணர்வு ரொம்ப கம்மியானது, அதுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு அப்படின்னு சொல்றேன். கடைசியில் முடிக்கிறாங்க, உன்னோட அந்த குணங்களோட மகிமை தெரிஞ்ச நாடி நீ வந்து உன்னோட அவதாரம் முடிஞ்சு திரும்பி போகையில் அனுமான கூப்பிட்டப்ப அவர் வந்து இங்கே இருந்து உன்னோட லீலைகளை கேட்கறதுக்கு ஆசைப்பட்டு இங்கே தங்கிட்டாரு. உன் கூட வரக்கூட விரும்பல, உன் லீலைகளை வந்து அவர் விரும்பினார் அப்படின்னு சொல்லுவார். அடுத்து காக்காசுரனை பற்றி சொல்கிறார். காக்காசுரன் வந்து இந்திர குத்துறாங்க, சீதைக்கு வந்து துன்புறுத்துறாரு. ஆனா அவர் அம்புத்து கொள்ற பார்க்கிற ராமரான எல்லா இடமும் போய் சரணடையலாம், எல்லா தேவாதி தேவர்களும் சரண எல்லாரும் கை விட்டுறாங்க. கடைசியில் அந்த ராமட்டே வந்து சரணடைகிறப்ப அப்பதான் இந்த ஃபேமஸ் ஸ்லோகம் இருக்கு, முழு எழுதி கூட தாமா உன்னை சரணடைஞ்சேன்னு வந்து சரணடைஞ்சா அவங்கள நான் கட்டாயம் காப்பாற்றுவேன்னு சொல்றாரு. அந்த மாதிரி அந்த காக்காசுரனையும் ரொம்ப கொடூரமான அசுரனையும் பாவம் செஞ்சவனையும் நீ காப்பாற்றின, என்ன மாதிரி மகா பாவியவும் உன்னுடைய கடனை நாடி காப்பாற்று அப்படின்னு சொல்லியிருக்க. முக்கியமாக தாமோதாரத்தோட மெயின் நோக்கம் வந்து சுலபமாக வந்து எல்லாரையும் வந்து கிட்ட கூட்டு போடலாம். தாமர் வந்து ரொம்ப ரொம்ப அவதாரங்களில் வந்து கருணை தான் அதிகம். அவங்க வந்து ஒரு சின்ன பிட்டு பக்தி கூட நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அதை பெருசாக எடுத்து அவங்க வழிகாட்டி கூட்டு போகிறாங்க பகவான் அவதாரத்தில். அதே சமயம் நம்ம தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் இருக்கிறோம். சைதன்யமா பிரபு சொல்கிற மாதிரி துர்தெய்வம் இதரசம் இகாஜானி நான் அனுராகம், நமக்கு அந்த பற்றுதல் உண்டாகாமல் இருக்கிறது தான் உண்மையிலேயே பிரச்சனை உரிய. உண்மையிலேயே பகவான் வந்து மிக சுலபமாக நம்ம எல்லாரையும் அனுகிரகிக்கவும் கடை கொடுத்தோம் இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த சரணாகதி பற்றி பேசும்போதும் இந்த சுக்ரீவன் வரும்போது வாலி மேலே கோபப்பட்டதுக்கு இன்னொரு காரணம்னு சொல்கிறார். சுக்ரீவன் வந்து வாலிக்க சரணாகதி அடைஞ்சப்பவும் வாலி ஏற்றுக்கிற மாட்டேங்கிறார், அதனாலே கோபப்பட்டாங்கன்னு சொல்கிறார் பொருத்தம். இது வந்து பகவானோட அவதாரம் வந்து முழுமையான விசேஷம் நடந்தது. நம்ம வந்து நம்ம கட்டுப்பட்ட மனநிலையிலையோ குறைபட்ட பிறந்தனாலேயோ நம்ம பக்குவப்படாத மனசினாலேயோ பகவான் வீதியில் புரிஞ்சுக்கிற முடியாது. நம்ம வந்து பகவான் வந்து ஆச்சாரியர்கள் எப்படி வழி சொன்னாங்களோ அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதே வழியில் புரிஞ்சுக்கிற பார்ப்போம். இன்னைக்கு வந்து நாம அவதாரம் நாள், ஆமர் அவதாரம் பண்ண நாள், அதே விசேஷம் பார்த்து நவமினா யாரும் மோசமான நாள் அவர் நவமி அன்னைக்கு தான் அவதாரம் பண்ணுறார். கிருஷ்ணர் பாருங்க அஷ்டமிக்கு தான் நவம் அவதாரம் பண்ணார். எல்லாரும் அஷ்டமி நம்பி நல்ல நாள் இல்லை, ஆனால் அவர் பாருங்க அஷ்டமியில் அவதாரம் பண்ணார். ஒரு நவம் இது கிருஷ்ணபக்தன் தானே, பல பேர் தானே இது பல பேர் தேய்பிர கிருஷ்ண அவதாரம் வந்து தேய்பிரை கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம்னா பலர்பெற. அதனால எது இன்னும் ஆஸ்பிஷியஸில் நல்ல சவுனம் இல்லைன்னு சொல்லுவோமா அதில் பகவான் அவதாரம் பண்ணுறாரு. அவர் அவதாரம் பண்ணும்போது எல்லாமே மங்களகரமாயிடுது, அவர் இல்லாதப்ப எல்லாமே அமங்கலமாயிடுது. அதான் பகவான் வந்து முக்கியமாக முழு நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மித்த எல்லா விதமான விசேஷங்களும் தேவை. நிறைய பேர் இப்போ ஒரு டெல்லியில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு ரூமில் நாலு சோர் இருக்கு, அந்த ரூம் நாலு சோலே நாலு கலர் இருக்கு, என்னன்னு கேட்டால் வாஸ்து கலர். இந்த சோருக்கு ஒரு கலரு, இந்த சோருக்கு ஒரு கலரு, இந்த சோருக்கு கலர், இந்த சோருக்கு கலர், ரொம்ப ஆச்சரியம். அது இன்னொரு இடத்துக்கு போனேன், நல்ல கிளியராக ஃப்ளோர் இருக்கு, அந்த கடவு இருக்கிற இடம்லாம் ஈஸியாக நடந்து போகலாம். திடீர்னு பார்த்தா அடுத்த தடவை போகையில் நிறையா குறுக்க கட்டை வச்சு ஒரு ரெண்டு இஞ்சு கட்டை வச்சுருக்காங்க, போகிற இடம்லாம் தட்டுது. நான் தான் ஜோக்காசில் வாஸ்து தட்டுது அப்படின்னு. அதனால பகவான் வந்து நம்பிக்கை இருக்கையில் எல்லா விதமான காரியங்களும் அவர் கண்ட்ரோலாக இருக்கு. வாஸ்துவோ தேவா தேவங்களோ எல்லாமே பகவான் கண்ட்ரோல். பகவான் மேலே முழு நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே ரெண்டாம் தரம். பகவான் வந்து எல்லா பொறுப்படுத்திக்கிறாரு. சிம்பிளான வாழ்க்கை வந்து இன்னும் புறக்கவர கொஞ்சம் சொல்லியிருக்காங்க, ஏகப்பட்டதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அதுமான சத்துவம் வந்து பகவான் லீலைகளை வந்து நம்ம மனித அறிவை வச்சு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. பகவான் லீலைகள் பகவான் சொன்னது அறிவு.